அன்புமிகு ஸ்ரீதரன்,
கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, அன்றைய தினம் இங்கு கொண்டுவரப்பட்டிருக்கின்ற இந்த அவசரகால சட்ட நீடிப்பு பிரேரணையிலே நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பத்துக்கு நன்றிகள். மிக முக்கியமாக இந்த நாட்டிலே ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற அனர்த்தத்தின் போது தீவிரவாத தாக்குதல்களுக்கு பிற்பாடு இந்த நாட்டிலே அதிகமாக பாதிக்கப்படுபவர்களாக தமிழ் பேசும் மக்களே காணப்படுகிறார்கள். அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வாழுகிற தமிழர்கள் மீது திட்டமிட்ட வகையிலே ராணுவ கெடுபிடிகளும் ராணுவ நடவடிக்கைகளும் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. இவை ஒரு மிக பயங்கரமான ஒரு அடக்குமுறைக்கு வித்திடுகின்ற செயல்பாட்டை தொடர்ந்தும் இந்த நாட்டிலே ராணுவம் செய்கிறது என்பதை வெளிப்படையாக காட்டி நிற்கிறது. கொழும்பிலும் மட்டக்களப்பிலும் பல இடங்களிலே இந்த குண்டுகள் வெடித்திருக்கிறது. பல தேவாலயங்களில் இருந்த தமிழ் கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தேவாலயங்கள் அழிக்கப்பட்டு தேவாலயங்கள் இப்பொழுது புதிய பொலிவும் பெற்றிருக்கின்றன. ஆனால் மதவாட்சிக்கு இங்காலே தென்பகுதி வரையும் வீதிகளிலே எந்த சோதனைகளையும் காண முடியவில்லை. பாடசாலைகளிலே ராணுவம் இல்லை. பாடசாலைகள் சுமூகமாக இயங்குகின்றன. பள்ளி செல்லுகின்ற மாணவருடைய புத்தக பைகள் அவர்களுடைய உபகரணங்கள் எதுவும் சோதனைக்கு இங்கே உட்படுத்தப்படுவதில்லை. வடக்கில் இருக்கின்ற பாடசாலைகளில் அதிகமாக எல்லா பாடசாலைகளிலுமே ராணுவம் இந்த சோதனைகளிலே ஈடுபடுகிறது. இதனை விட ராணுவத்தினர் பாடசாலைகளுக்குள்ளேயே இருக்கிறார்கள். ராணுவ பிரசன்னத்தோடு தான் பிள்ளைகள் தங்களுடைய பாடசாலை நடவடிக்கைகளிலே ஈடுபட வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு திட்டமிட்ட வெளிப்படையான ராணுவ நடவடிக்கை. ராணுவத்தை வெளிப்படையாகவே ஒரு ராணுவ ஆட்சிக்குள் வடக்கையும் கிழக்கையும் வைத்திருக்க அரசாங்கம் முயலுகிறது என்பதை இது தெளிவாக காட்டுகின்றது. குறிப்பாக நான் கடந்த 2019 6/14 வெள்ளிக்கிழமை கிளிநொச்சி மகாவித்யாலயத்திலே காலை 9 மணியளவில் நடைபெற்ற ஒரு கணித ஆய்வுக்கூட அறையின் திறப்பு விழாவுக்காக சென்றிருந்தேன். நான் முன்னர் அந்த பாடசாலையில் அதிபராகவும் இருந்தவன். அங்கே சென்ற பொழுது அந்த பாடசாலையின் வாசலிலே வைத்து ராணுவத்தினர் என்னை உட்புக விடவில்லை. நான் யார் என்று சொல்லியும் என்னோடு வந்த மெய்ப்பாதுகாவலர்கள் இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று தெரிந்தும் கூட ராணுவத்தினர் என்னோடு முரண்பட்டுக் கொண்டார்கள். அவர்கள் அதனை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அவ்வளவு தூரம் ஒரு குண்டு வெடிக்காத பிரச்சனைகள் நடைபெறாத ஒரு இடத்திலே ஏன் ராணுவத்தினர் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், அதுக்கான தேவை என்ன இருக்கிறது? அதிலும் கிளிநொச்சியிலே இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாத ஒரு இடத்திலே கிளிநொச்சி மகாவித்யாலயத்தில் இவ்வாறு நடைபெற்றது இந்த ராணுவத்தினுடைய பிடி என்பதை மிக தெளிவாக காட்டுகிறது. அதேதான் 2019 6/17 திங்கட்கிழமை காலை 7:30 நான் வட்டக்கச்சி மகாவித்யாலயத்த அருகாலே ஒரு அலுவலுக்காக சென்ற பொழுது அந்த வட்டக்கச்சி மகாவித்யாலயத்தினுடைய வாசலிலே பாடசாலை பிள்ளைகளுடைய புத்தக பைகளை ராணுவத்தினரும் ராணுவ துணைப்படையினரான CST என்கிற சிவில் செக்யூரிட்டி டிவிஷன் இவர்களும் அந்த அவருடைய புத்தக பைகளை கொட்டி அவர்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏன் இந்த நடவடிக்கைகள் இந்த இடங்களிலே நடைபெறுகிறது? இவ்வாறு நடைபெறுவதற்கான காரணம் என்ன? அதே நேரம் அன்றைய தினமே நான் 2019 6/17 அதே திங்கட்கிழமை மதியம் கிளிநொச்சி கண்டாவளை மகாவித்யாலயத்திலே ஒரு சிறுவர் பூங்காவை திறந்து வைப்பதற்காக நான் சென்றிருந்தேன். நான் சென்ற பொழுது அங்கே அந்த வளவுக்குள் ராணுவம் குவிக்கப்பட்டது. ராணுவத்தினர் வந்து நின்று தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். ஏன் இவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டார்கள், அதற்கான காரணம் என்ன என்பதை எங்களால் சொல்ல முடியவில்லை. காரணம், அந்த ராணுவ பிடியும் ராணுவ பிரசன்னமும் மிக கூடிய அளவிலே இந்த இடங்களில் வலியுறுத்தி காட்டப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். அதே போல 2019 6/22 சனிக்கிழமை மாலை 3:30 கிறிஸ்தவ மதகுருமார்கள் 4 பேர் யாழ்ப்பாணத்தில் இருந்து முல்லைத்தீவுக்கு ஒரு வாகனத்திலே சென்ற பொழுது தர்மபுரம் பகுதியிலே வைத்து அவர்கள் ராணுவத்தினரால் இறக்கி அவருடைய வாகனமும் அவர்களும் சோதனையிடப்பட்டது. குண்டு வெடித்தது தேவாலயத்தில், பாதிக்கப்பட்டது கிறிஸ்தவர்கள், ஆனால் சோதனைக்குட்படுத்தப்படுவது கிறிஸ்த மதகுருமார்கள். இது இந்த நாட்டிலுடைய சட்டத்திலையும் பாதுகாப்பு படைகளின் எண்ணத்திலையும் என்ன இருக்கிறது என்பதை இது வெளிப்படையாக காட்டுகிறது. தர்மபுரம் பகுதியில் மாலை 3:30 4 தங்களுடைய அவர்களுடைய சீருடையோடு அந்த அருட்தந்தையருடைய உடையோடு அவர்கள் குரூஸ் தங்களுடைய நெஞ்சிலே அந்த சிலுவையை தாங்கிய வண்ணம் தான் இருந்தார்கள். அப்படி இருக்க அவர்கள் இறக்கி சோதனையிடப்பட்டார்கள். 2019 6/26 நேற்றைய தினம் நான் கிளிநொச்சி மாயவனூரிலே அமைந்திருக்கின்ற வட்டக்கட்சி மாயவனூரிலே அமைந்திருக்கின்ற அரசின தமிழ்கலவன் பாடசாலையிலே ஒரு பூங்காவுக்கு அடிக்கல் வைப்பதற்காக சென்றிருந்தேன். அங்கேயும் பார்த்தேன், உள்ளுக்கு படிக்கிற பிள்ளைகள் 70 பேர், அங்கே இருப்பது ராணுவம் 25. இந்த அளவு ராணுவம் ஏன் அந்த பாடசாலை? அதற்குள்ளே ஒரு முகாம் போல அமைத்து அவர்கள் பாடசாலைக்குள் முகாமாக இருக்கிறார்கள். இது ஒரு மிக மோசமான ஒரு நிலையை இந்த இடத்திலே காட்டுகிறது. கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இன்று வடக்கும் கிழக்கும் ஒரு ராணுவ வலைப்பின்னலுக்குள், ராணுவ கண்காணிப்புக்குள், ராணுவத்தினுடைய பிரசன்னத்தோடு இருப்பது தமிழ் மக்களை அச்சுறுத்தி அடிமைப்படுத்தி வைத்திருப்பதற்கு என்பதை அது வெளிப்படையாக காட்டி நிற்கிறது. முதல்ல இந்த ராணுவ பிரசன்னங்களும் ராணுவ கெடுபிடிகளும் இல்லாமல் போக வேண்டும். இவற்றை உடனடியாக நீக்க வேண்டும். இந்த அவசரகால சட்டம் என்ற பெயரிலே பாதிக்கப்படுபவர்கள் தமிழர்கள். இங்கே தென் பகுதியிலே எந்த ஒரு சிங்கள மக்களுக்கும் அதனால் பாதிப்பில்லை. அவர்களுடைய மதத்தலங்களில் குண்டுகள் வெடிக்கவில்லை, அல்லது அவர்கள் இந்த மரணத்திலே பௌத்தர்கள் சாகவும் இல்லை. ஆனால் இறந்தது தமிழ் கிறிஸ்தவர்கள், பாதிக்கப்பட்டது அவர்களுடைய தேவாலயங்கள், பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதும் தமிழர்கள். அப்படி என்றால் இதற்கு பின்னாலே யாரோ இருக்கிறார்கள். அவருடைய அரசியல் லாபம் கருதி, அவர்கள் அரசியலே தாங்கள் வர வேண்டும் என்பதற்காக இதனை செய்கிறார்களா என்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது. இது ஒரு அரசியலுக்காக தமிழர்களையும் அச்சுறுத்தி, முஸ்லீம்களையும் அச்சுறுத்தி, இந்த நாட்டிலே தங்களுக்கான ஒரு அரசியல் லாபத்தை பெறுவதற்காக ஒரு பிரிவினர் இந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறார்களா என்ற சந்தேகம் எழுகிறது. முதலில் இந்த நாட்டிலே இந்த மக்கள் நிம்மதியாக வாழுகின்ற, பாதுகாப்போடு வாழுகின்ற நிலைமை உருவாக்கப்பட வேண்டும். அது இல்லாதவரையும் அவசர கால சட்டம் தொடர்ந்து நீடிக்கப்படுவதை நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் சென்ற மாதமும் அதற்கு எதிராக வாக்களித்திருந்தோம், இன்றும் கூட அதனை நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம். காரணம், எங்களுடைய மக்கள் துன்பப்படுகிறார்கள். இதனால் எங்களுடைய மக்கள் இந்த அவசர கால சட்டத்தினால் மிக கூடுதலாக பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த அவசர கால சட்டம் என்ற முறை இப்பொழுது இந்த நாட்டுக்கு தேவையில்லை, இப்பொழுது இந்த நாட்டில் அச்சுறுத்தல் இல்லை என்றுதான் எங்களுக்கு தோன்றுகிறது. அவ்வாறு இருந்தால் அது தென்பகுதி வடபகுதி என்று நாடுபூராக ஒரே மாதிரி இருந்திருக்க வேண்டும். ஆனால் வடக்கு கிழக்குக்கு ஒரு வகையாகவும் தென்பகுதிக்கு இன்னொரு வகையாகவும் இருக்க முடியாது. இங்கே நான் வந்தபொழுது கௌரவ உறுப்பினர் தினேஷ் குணவர்தன் அவர்கள் உரையாற்றும் பொழுது சொன்னார், கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கின்ற கௌதாரி முனையிலே மண்ணை அள்ளி செல்லுகிறார்கள் என்று. அடாத்தாக இந்த அவசர கால சட்டத்தை பயன்படுத்தி தான் இந்த மண்ணை அள்ளி செல்லுகிறார்கள் என்று. அங்கே மண் அள்ளுகின்றவர் அவருடைய கட்சியைச் சேர்ந்த டக்ளஸ் சிவானந்தா அவர்களுடைய சொந்த சகோதரன். ஆகவே இதுக்கு உடனடியாக தினேஷ் குணவர்தன அவருடைய கட்சியைச் சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கௌதாரி முனையிலே இருக்கிற மண் எவ்வளவு தூரம் பாதுகாக்கப்பட்ட ஒரு இயற்கை வளம். இவ்வாறான ஒரு இயற்கை வளத்தில் இருந்து மண்ணை எடுப்பதானால் அதற்கு ஒரு மாவட்ட குழு இருக்கிறது. அந்த மாவட்ட குழு அரசாங்க அதிபருடைய தலைமையில் பிரதேச செயலாளர், சுற்றுச்சூழல் திணைக்களம், தொல்பொருள் திணைக்களம், நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை, கனிய வளங்கள் திணைக்களம், பிரதேச சபை, இவையெல்லாம் இணைந்த ஒரு மாவட்ட குழுவிலே தீர்மானம் எடுத்த பிற்பாடுதான் அந்த மணலை அள்ள முடியும். நான் இது தொடர்பாக கடந்த வியாழக்கிழமை இந்த உயர்ந்த சபையிலே ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை கொண்டு வந்திருந்தேன். ஆனால் இன்னும் அதற்கு பிறகு கூட நீதி கிடைக்கவில்லை. அந்த பாதையால் ஒரு கியூப் மண் தான் கொண்டு செல்லலாம் என்று வடக்கு மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய கிளிநொச்சிக்கான நிறைவேற்று பொறியியலாளர் குறிப்பிட்டும் கூட 3 கியூப் மண் கொண்டு செல்லப்படுகிறது ஒரே நாளில் பெரிய டிப்பர் வாகனங்களில். அந்த மக்களுக்கு ஒரு பாதை இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. இருக்கிற இயற்கை வளத்தை தினேஷ் குணவர்தன் அவர்கள் பேசுகின்ற அவருடைய கூட்டாளியான டக்ளஸ் சிவானந்தனுடைய சகோதரன் தான் இந்த மண்ணை அள்ளுகிறார். இயற்கை பற்றி பேசுகிறார்கள், இயற்கையை பாதுகாப்பதாக கதைக்கிறார்கள். நான் இது தொடர்பாக ராஜாங்க அமைச்சர் அஜித் மன்னபெருமா அவர்களோடு கூட பேசியிருந்தேன். அவருடைய அலுவலகத்திலே போன வெள்ளிக்கிழமை ஒரு கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது கூட சொன்னார்கள், நாங்கள் உடனடி நடவடிக்கை எடுக்கிறோம் என்று. ஆனால் இதுவரை எதுவுமே நடைபெறவில்லை. ஆனால் ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து ஜனாதிபதியினுடைய அறிவுறுத்தலுக்கு அமையத்தான் இது நடைபெறுவதாக குறிப்பிடுகிறார்கள். அப்படி என்றால் கடந்த 8ஆம் தேதி முல்லைத்தீவிலே ஜனாதிபதி வந்தபொழுது இயற்கையை பற்றி பேசினார், இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்றார், மக்கள் எல்லாரும் இயற்கையோடு இருக்க வேண்டும் என்கிறார். ஜனாதிபதி அவ்வாறு பேசிவிட்டு அவருடைய அலுவலகத்தில் இருந்து கௌதாரி முனையிலே இருக்கிற மண்ணை அள்ளுங்கள் என்று அனுமதி கொடுத்தால் ஜனாதிபதியினுடைய 2 நாக்குகள் எவ்வாறு செயல்படுகிறது, அவருடைய இருமுகங்கள் எவ்வாறு செயல்படுகிறது? அவரது தென்பகுதியிலே ஒரு வளம் இருந்தால் அதற்கு ஒரு விதமான சட்டமும், வடபகுதியிலே ஒரு வளம் இருந்தால் அதற்கு ஒரு விதமான சட்டத்தையும் ஜனாதிபதி கொண்டு வருகிறாரா? அல்ல ஜனாதிபதிக்கு தெரியாமல் அவருடைய ஜனாதிபதி செயலகத்தில் இருக்கிற உத்தியோகத்தர்கள் களவாக இந்த அனுமதிகளை வழங்குகிறார்களா? ஆகவே நான் சபையினூடாக ஜனாதிபதியின் கவனத்திற்கும் கொண்டு வருகிறேன். நீங்கள் தயவு செய்து இந்த நாட்டின் ஜனாதிபதி இதனை புரிந்து கொள்ளுங்கள். அங்கே இருக்கின்ற அந்த மக்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு 350 குடும்பம், 1750 மேற்பட்ட மக்கள் வாழ முடியாமல் திணறுகிறார்கள். ஆனால் அந்த மண்ணை அள்ளுகின்றவர்களே தாங்கள் பொய்யானவர்கள் போல இங்கு காட்டிக்கொள்ள முனைகிறார்கள். அதே போல இந்த சமுர்த்தி உத்தியோகத்தர்களை இந்த அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி சமுர்த்தி பயனாளிகளிடமிருந்து 500 ரூபாய் பணம் அறவிடப்படுவதாகவும் கௌரவ தினேஷ் குணவர்தன் அவர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் அவர்கள் குறிப்பிட்டதாக இங்கே சொன்னார். இதே சந்திரகுமார், டக்ளஸ் சிவானந்தா இவர்கள்தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது மஹிந்த ராஜபக்சவுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஒவ்வொரு சமுர்த்தி பயனாளிகளிடமிருந்தும் 2000 ரூபாய்களை அறவிட்டிருந்தார்கள். இன்னும் அந்த 2000 ரூபாய் அந்த மக்களுக்கு வழங்கப்படவில்லை. இப்பொழுது அறவிடப்படுகின்ற 500 ரூபாயை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு வெளியிட்டு இருக்கிறோம். தயாகமகே கௌரவ அமைச்சர் அவர்கள் சொன்னார், தாங்கள் அதுக்குரிய வழியை தேடுகிறோம் என்று. ஆனால் அந்த மக்களுடைய பணத்தை எடுக்க முடியாது. நாங்கள் அதுக்கான பூரண எதிர்ப்பை காட்டியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் அரசியல் ரீதியாக இம்முறை பயனாளிகளை தெரிவு செய்யவில்லை. அதிகாரிகளுக்கூடாக பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டும் கூட கிளிநொச்சி மாவட்டத்தில் 4000க்கும் மேற்பட்ட பயனாளிகள் சமுர்த்தி உத்தியோகத்தர்களுடைய பழிவாங்கலால் அவர்களுக்கு அந்த பயன் கிடைக்காமல் இருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த, நான் எல்லா சமுர்த்தி உத்தியோகத்தரையும் சொல்லவில்லை, பல சமுர்த்தி உத்தியோகத்தர்களுடைய பழிவாங்கல் அவர்கள் கட்சி பார்த்து தெரிவு செய்த அடிப்படையில் அங்கு பயன்பெற வேண்டிய சமுர்த்தி உதவுதொகையை பெற வேண்டிய பல பயனாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, பொய்யான கருத்துக்களை இந்த சபையிலே சொல்வதற்கு சில பேர் இருப்பார்கள், உண்மைகளை மறைக்க முனைகிறார்கள். ஆனால் இந்த நாட்டிலே நடைபெறுகிற சம்பவங்கள் ஏராளம் இந்த மக்களுக்கு விரோதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இந்த மக்களுக்கு பாதிக்கக்கூடிய வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவசரகால சட்டம் என்ற போர்வையில் முழுக்க முழுக்க ஒரு ராணுவ ஆட்சிக்குள் வடக்கும் கிழக்கையும் வைத்திருக்க இந்த மாறி மாறி வருகிற அரசுகள் நினைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த அரசுகள் அதனைத்தான் செய்கிறது. கடலிலே தொழில் செய்ய முடியாமல் இருக்கிறது. தென்பகுதியைச் சேர்ந்த சிங்கள மீனவர்கள் வடபகுதியினுடைய கடற்கரைகளிலே முனைகிறார்கள். அவர்கள் அங்கே அந்த மக்களுடைய வளங்களை அள்ளி செல்கிறார்கள். அவர்களால் தொழில் செய்ய முடியாமல் இருக்கிறது. அதனை விட மிக முக்கியமாக முல்லைத்தீவிலே நீராவிப்பட்டியிலே இருக்கிற பிள்ளையார் ஆலயம் பரம்பரையாக வரலாற்று ரீதியாக தமிழர்கள் வாழ்ந்த இடம், ஒரு சிங்களவர்கள் கூட அந்த இடத்திலே வாழவில்லை. அந்த நீராவிப்பட்டி பிள்ளையாரை இன்று தூக்கி எறிந்து விட்டு அங்கே புத்தர் சிலையை ஒரு பிக்கு கட்டி கொண்டிருக்கிறார். அதுக்கு ரஜமக விகாரை என்ற ஒரு பெயரையும் அவர் வைத்திருக்கிறார். இது எந்த நியாயம்? இந்த நாட்டில் இருக்கிற ஒரு தமிழினத்தின் மீது ஒரு சிங்கள பிக்கு தான் நினைத்ததை செய்ய முடியும் என்றால் இதற்காக கௌரவ அத்ருல்ய ரத்னதர் அவர்கள் உண்ணாவிரதம் இருப்பாரா? அல்லது அவரோடு சேர்ந்த குழுக்கள் உண்ணாவிரதம் இருக்குமா? தமிழர் பக்கத்தின் நியாயத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்களா? கன்னியா வெந்நீர் விட்டு ராவண மன்னன் தன்னுடைய தாயின் அந்திம கிரியைக்காக 7 குன்றுகளை வெட்டி தன்னுடைய தாயின் அந்திம கிரியைகளை செய்தான். அவ்வாறான ஒரு அந்திம கிரியை செய்யப்பட்ட இடத்திலே இருந்த சிவனாலயத்தை காணவில்லை. பிள்ளையார் ஆலயத்தை பிடுங்கி விட்டார்கள். அங்கிருந்த பிள்ளையாரை கட்டுவதற்கு பிக்கு அனுமதிக்கிறார் இல்லை. ஐநாதீவிலே புத்தர் சிலையை கட்டி கொண்டிருக்கிறார்கள். கடலிலே
2 நிமிடங்கள் இருக்கும்.
இங்கே நாவக்குழியிலே 100% தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசம், அந்த நாவல்குழியில இருக்கின்ற தமிழர்கள் வாழுகின்ற அந்த பிரதேசத்திலே ஒரு சிங்களவர் கூட வாழாத இடத்திலே எவ்வாறு ஒரு விகாரியை கட்டி கொண்டிருக்கிறார்கள்? ஆகவே ஒரு இனத்தை சுத்திகரிக்கின்ற, எங்களுடைய இனத்தை தமிழினத்தை இல்லாமல் செய்கின்ற, அடிமைப்படுத்துகின்ற முழு நடவடிக்கைகளையும் இந்த சிங்கள பௌத்த சிந்தனைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். இது இன்று நேற்றல்ல, தொடர்ந்தும் தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படுகிறது. இந்த நாட்டிலே தமிழர்களும் சிங்களவர்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய சூழல் இப்பொழுதும் இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை. அந்த புரிதல்கள் வரவில்லை. ஆகவே இது சர்வதேச நாடுகள், ஏற்கனவே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் வீதிகளில் இருக்கிறார்கள். இன்று சிறை கைதிகள் சிறையிலே செத்திருக்கிறார்கள். அண்மையில் கூட சிறையில் இருந்த 60 வயது நிரம்பிய ஒருவர் சிறையிலே இருந்த காரணத்தால் அவர் இறந்திருக்கிறார். அவருடைய இறப்பு மிகவும் பாதகமானது. இவ்வாறு அநாதைகளாக தமிழர் சாகிறார்கள். அவசர கால சட்டம் இந்த நாட்டிலே பிரயோகிக்கப்படுகிறது. தமிழர்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். காணாமல் போனவர்கள் ரோட்டில் இருக்கிறார்கள். அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை. இதுதான் இந்த நாட்டினுடைய ஒரு தன்னுடைய லட்சணமாக இந்த நாடு கருதுகிறதா? இன்னும் இந்த நாட்டின் பிரச்சினை தீர்க்கப்படவில்லை. ஆகவேதான் நாங்கள் இந்த அவசர கால சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. முதன்முதல் இந்த பாராளுமன்றத்தில் April 22 வந்த பொழுதும் கூட அது யாருக்குமே தெரியாமல் மிக ரகசியமாக வேகமாக நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அடுத்த முறை நாங்கள் அதனை எதிர்த்து வாக்களித்திருந்தோம். இப்பொழுதும் கூட நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம், நாங்கள் இந்த அவசர கால சட்டத்தை இதனுடான பயங்கரவாத தடை சட்டமும் இந்த நாட்டில் இல்லாமல் செய்யப்பட வேண்டும். இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் முதல்ல வடகிழக்கில் இருக்கிற 150,000 மேற்பட்ட ராணுவம்
ஆக்கிரமித்திருக்கிற
தமிழ் மக்களை ஆக்கிரமித்திருக்கிற ராணுவம் எடுக்கப்பட வேண்டும். இது சர்வதேச ரீதியாக அமெரிக்கா கூட, இந்த மனித உரிமைகள் ஆணையாளர், அமெரிக்கா, இந்தியா கூட இந்த விடயங்களில் கூடிய கரிசனை செலுத்த வேண்டும். நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இதுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் கேட்டு நிறைவு செய்கிறேன்.
நன்றி மாண்புமிகு வடிவேல் சுரேஷ்.
சபையை தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற கௌரவத்துக்குரிய குழுக்களின் துறை தலைவர் அவர்களே, அவசரகால சட்ட நீடிப்பு சம்பந்தமாக சபையிலே மலையக மக்களுடைய பிரதி என்ற வகையிலே ஒரு சில விடயங்களை இங்கு பதிவு செய்யலாம் என நினைக்கின்றேன். நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி எவ்வாறான நடவடிக்கை எடுப்பதற்கும் எவ்வாறான தியாகம் செய்வதற்கும் மலையகத்தை சார்ந்த நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். நாட்டின் இறையாமை பாதுகாப்பு இன்றையாமையாக இருக்கின்றது. ஆனால் வேலியே பயிரை மேய்ந்தது போல அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி வடகிழக்கா இருந்தாலும் சரி மலையகமா இருந்தாலும் சரி எங்க மக்களை துன்புறதற்கு இடமளிக்கிறதுக்கு முடியாது. ஆகவே இதை தெளிவாக இந்த சபையிலும் சரி ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி ஏனையவராக இருந்தாலும் சரி அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மலையகத்திலே ஆங்காங்கே ராணுவ முகாம் புதுசாக முளைக்க பார்க்குது. இன்னைக்கு சில விடயங்களை சில இடங்களில் முழக்கியிருந்த ராணுவ முகத்தை என்னுடைய தலையீட்டின் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. மலையத்துக்கு இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு அபிவிருத்தி தான் தேவை, கம்பேர்லிய மூலமாக அபிவிருத்தி தான் தேவை ஒழிய ராணுவ முகம் தேவையில்லை என்பதை தெளிவாக கூறி வைக்க விரும்புகின்றேன். அங்க கிழக்கில் வடக்கில் கிழக்கில் ராணுவத்தை மூடிட்டு இங்கே கொண்டு புதுசாக திறந்து வைக்கிறதா இருந்தால் அது எங்க மலையக இளைஞர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். ஆகவே போலீஸ் பிரிவு இருக்குது, அவங்களுக்கு முழுமையான எங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் கொடுப்போம். அந்த வகையில் அந்த வேலை திட்டங்களை போலீஸ் மூலமாக செயற்படுத்திக் கொள்ளலாம். இன்று நேற்று இரவு மதுரை பிரதேசத்திலே இரண்டு ஆலயங்களுடைய பிள்ளையார் சிலை காணாமல் போயிருக்கின்றது. மதுரை பிரதேசத்திலே உடுவரை தோட்டத்திலே உடுவரை தோட்டத்தில் இருக்கின்ற கீழ்பிரிவில் உள்ள முருகன் ஆலயத்தினுடைய பிள்ளையார் சிலை வழிப்பிள்ளையார் காணாமல் போயிருக்கின்றது. அப்பத்தலை பெரகலை பிரதேசத்திற்கு கழுப்பான கருமாரியம்மன் ஆலயத்தினுடைய பிள்ளையார் சிலையும் காணாமல் போயிருக்கின்றது. ஆகவே நான் போலீஸ் பொறுப்பு அதிகாரிக்கு தெளிவாக கூறியிருக்கின்றேன், இது சம்பந்தமாக முழுமையாக விசாரித்து இது சதித்திட்டக்காரர்களுடைய தீய செயலா அல்லது வேறு விடயமாக இது காணாமல் போயிருக்கிறதா என்பதை அறிந்து கூறுமாறு நான் தெரிவித்திருக்கின்றேன். ஆகவே இந்த ஆலயங்களுக்கும் அப்ப ஒவ்வொரு இடமாக ராணுவ செக் பாயிண்ட் போட்டிருக்கு, போலீஸ் செக் பாயிண்ட் போயிட்டு இருக்கு. அப்ப எப்படி எவ்வாறு இவ்வாறு இந்த சிலைகள் காணாமல் போகின்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே இது சும்மா நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நான் நினைக்கின்றேன். ஆகவே இதில் இது சம்பந்தமாக பாதுகாப்பு பிரிவினர் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றது எந்த சந்தர்ப்பத்திலையும் மலையகத்தில் தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்களுடைய உறவை பாதிப்புடைய வகையில் செயற்படுவதற்கு யாருக்கு இடம் அளிக்க முடியாது. கடந்த காலங்களில் அரசாங்க நிறுவனங்களையும் சரி அல்லது வேறு பிரதேசங்களும் சரி முஸ்லீம் சகோதரர்களுக்கு இடைப்பட்ட பிரச்சனைகளுக்கு நேரடியாக நான் சென்று தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கின்றேன். ஆகவே மலையகத்தை பொறுத்தவரையில் தமிழ் சிங்கள முஸ்லீம் உறவுகள் நன்றாக இருக்கின்றது. அதிலே சில இந்த கடந்த கால கசப்பான சம்பவங்களை பயன்படுத்தி எவராவது அவர்களை வேறு வழியில் திசை திருப்பி சில தீய செயல்களை செயற்பட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு எதிராக இந்த போலீஸ் திணைக்களும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுக்கு தான் அவசர காலத்துக்கு நாங்கள் கையெழுத்துறோம், அதுக்கு தான் அவசர சட்டத்துக்கு நாங்கள் பாராளுமன்றத்தில் முழு ஆதரவையும் கொடுக்கிறோம். ஆனால் அதை பயன்படுத்திக் கொண்டு மலையகத்திலே பெருந்தோட்டங்களிலே இருக்கின்ற இளைஞர்களை கைது செய்வதற்கோ அவர்களுக்கு சிறு சிறு தவறுகள் செய்வதை தோட்ட அதிகாரி போலீஸ் நிலையத்தை முறையீடு செய்தால் போலீஸ் அதிகாரி உடனடியாக குழுவாக சென்று அந்த மலையக இளைஞர்களை கைது செய்வதற்கு நாங்கள் இங்கு கையெழுத்தவில்லை. ஆகவே மலையக இளைஞர்கள் வந்து என்னைக்குமே ஆயுதம் ஏந்தாதவர்கள். இந்த நாட்டில் சமாதானத்தை விரும்புவது வந்து மலையக மக்கள். ஆகவே பெருந்தோட்டத்தில் தரிசு நிலங்கள் சம்பந்தமாக தரிசு நிலங்களை பயன்படுத்துமாறு மலையக இளைஞர்களுக்கு நான் அந்த துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் பெருந்தோட்ட கைத்தூர் ராஜாங்க அமைச்சர் என்ற வகையில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே தரிசு நிலங்களை மலையக இளைஞர்கள் பாவிக்கப்படும் போது அவர்களுக்கு எதிராக போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்து கைது செய்வதையோ அல்லது அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்வதையோ முழுமையாக வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். ஏன்னு கேட்டால் தோட்டத்துக்கு அந்த நிலங்களுக்கு சொந்தக்காரங்கள் வந்து அரசாங்கம், நாங்கள் குத்தகை கொடுத்திருக்கோம் கம்பெனிக்காரர்களுக்கு. ஆகவே கம்பெனிக்காரர்கள் வந்து உரிமையாளர்கள் அல்ல என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதர மலையக இளைஞர்கள் வந்து அவர்களை பாதுகாக்க வேண்டிய பாரிய பொறுப்பு எமக்கு இருக்கின்றது. ஆகவே மலையக இளைஞர்களை இந்த அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்வதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அதுக்கு இடமளிக்க முடியாது. போலீஸ் பொறுப்பு அதிகாரிக்கும் அதே மாதிரி போலீஸ் மா அதிபருக்கும் இந்த பாராளுமன்றத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உடனடியாக மலையகத்தில் இருக்கின்ற போலீஸ் நிலையங்களுக்கு தெரிவிங்கள், இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி வேறு வழியிலே இந்த மலையகத்தை திசை திருப்ப வேண்டாம் என நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மலையக இளைஞர்கள் மிகவும் அமைதியாக சமாதானத்தை விரும்புவார்கள். ஆகவே பெருந்தோட்டத்தினுடைய நிர்வாகத்தை சரியான முறையில் பெருந்தோட்டம் செய்தால் அங்கு தரிசு நிலம் ஏற்படாது, தோட்டங்கள் காடாகாது. அந்த தோட்டங்கள் காடாகும் போது இன்று மரங்கள் வெட்டி விற்கப்படுகின்றன, தோட்ட கம்பெனிகள் பல கோடி ரூபாய் லாபம் அடைகின்றார்கள். அதனுடைய பங்கு பெருந்தோட்டங்கள் வழங்குவதில்லை. அவர் அதுகளுக்கெல்லாம் இந்த சில இராணுவத்துறையை சார்ந்தவர்கள் இன்று தோட்ட கம்பெனிகளிலே தோட்ட அதிகாரிகளாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அவசர கால சட்டத்தை குலையாக பயன்படுத்துகின்றார்கள் என்பதைதான் இந்த பாராளுமன்றத்திலே நான் இங்கு கூறி வைக்க விரும்புகின்றேன். ஆகவே அவ்வாறு பயன்படுத்த முடியாது. தோட்ட அதிகாரிகள், தோட்டத்தை நிர்வாகம் செய்பவர்கள், அது ராணுவ அதிகாரிகள் கொண்டு அல்லது போலீஸ் கொண்டு மலை கிழந்துகளை அச்சுறுத்தும் செயற்பாடு இந்த அவசர கால சட்டம் அறிமுகப்படுத்திய பிறகு அங்கு அரங்கேறுகின்றது என்பதையும் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த உயரிய சபையில் மற்ற சமூர்த்தி
இரண்டு நிமிடம் இருக்கு.
நிச்சயமா ஒரு நிமிஷம் தாங்க. மலை மக்கள் சார்பாக கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர்கள், விசேடமாக இந்த சமூர்த்தி. சமூர்த்தி என்பது என்ன? இந்த நாட்டிலே வருமானம் குறைந்தவர்களுக்கு வழங்கும் சமூர்த்தி. சமூர்த்தி சம்பந்தமாக பெருந்தோட்ட மக்களுக்கு சமூர்த்தி வழங்கப்படும் போது சமூர்த்தி பெருந்தோட்ட மக்கள் தான் வறுமையில் இருக்கிறாங்க. பெருந்தோட்ட மக்கள் இன்னைக்கு 6 லட்சம் அதிகமாக 6 லட்சம் சமூர்த்தி வழங்கப்படும் போது பெருந்தோட்ட மக்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகள், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பாக செயற்படுகிற பெருந்தோட்ட மக்கள். ஆகவே அவர்கள் வறுமையில் இருக்கும் போது சமூர்த்தி அவர்களுக்கு வழங்குவதை எதிர்த்து இன்னைக்கு பதவியில் ஆர்ப்பாட்டம் நடக்குது. இன்னைக்கு நான் குரல் கொடுத்தேன், பெருந்தோட்டத்தை சார்ந்த மலையக மக்களுக்கு சமூர்த்தி வழங்கணும் நிச்சயமாக. ஏனென்றால் வருமானம் குறைந்தவர்கள் அவர்கள், அவர்களுக்கு வருமானம் வழங்க சொல்லி அன்னைக்கு கௌரவ தயாமுக அமைச்சர் அவர்கள் வந்திருந்த போது நடந்த கூட்டத்திலே பாராளுமன்றத்திலே நான் குரல் எழுப்பினேன். ஆண்டையும் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்கிறார்கள் சொல்லி யார் தொப்பி சரியா அவங்க போட்டுக்க வேண்டியதான். ஆண்டையும் கொடுக்கிற அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்குது, பாராளுமன்றம் அங்கீகாரம் கொடுக்குது. ஆனா பலக பெருந்தோட்ட மக்களுக்கு அங்கு சமூர்த்தி கொடுபடும் போது அங்கு சில பூசாரிகளும் கள்ள பூசாரிகளும் அதை தடுத்து நிறுத்துறாங்க. அது சம்பந்தமாக நான் அந்த மதுரை நடந்த கூட்டத்திலே குரல் எழுப்பினேன் என்று இன்றைக்கு சில இனவாதிகள் பெருந்தோட்ட மக்களுக்கு மலையக மக்களுக்கு இந்த சமூர்த்தி கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்க பேரணி செல்கின்றார்களாம் மதுரையிலே. ஆகவே நானும் ஒரு தொழிற்சங்கவாதி, எங்களுக்கும் மக்களை திரட்ட முடியும், போராட்டம் செய்ய முடியும். ஆனால் மலையக மக்களுக்கு கிடைக்கும் வரப்பிரசாதங்களை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த வகையிலும் நாங்கள் இடமளிக்க முடியாது. ஆகவே அதுக்கு இந்த அவசர கால சட்டத்தில் அதுக்கு எப்படி போலீஸ் அவசரம் கொடுத்து எங்களுக்கு தெரியாது. ஆகவே இவ்வாறான விடயங்கள்லாம் பொறுப்பானவர்கள் பொறுப்பில் நடந்து கொள்ள வேண்டும் என நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அத்தோடு இந்த காணி உரிமை சம்பந்தமாக பெருந்தோட்ட கம்பெனிகள் உத்தரவுகளுக்கு விரும்புகின்றேன். காணி அவசரகால அங்கு அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி மரங்கள் வெட்டப்படுவது போல இந்த காணிகள் சம்பந்தமாக மலைய மக்களை சில விடயங்களை துன்புறுத்தும் செயல்பாடுகளும் சில பெருந்தோட்ட கம்பெனிகள் நடத்தி கொண்டிருக்கின்றன. அவ்வாறு விடயங்கள் தடுத்து நிறுத்தணும். அது நாங்கள் பிறந்த இந்த அவசர சட்டத்துக்கு மலையகத்திலிருந்து நாங்கள் வாக்கு கொடுக்கிறோம் சொன்னா நாட்டினுடைய அமைதி, நாட்டினுடைய இந்த கலவரம் ஏற்படக்கூடாது, நாட்டினுடைய பாதுகாப்புக்காகவே தவிர எங்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமக்கிறதுக்காக அல்ல. அது தெளிவாக அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று போலீஸ் பொறுப்பு அதிகாரிகளுக்கு, மலையத்தை சார்ந்த போலீஸ் பொறுப்பு அதிகாரிகளுக்கு நிச்சயமாக கடுமையாக நான் இங்கு வைத்து கூற விரும்புகின்றேன், பாராளுமன்றத்திலே வைத்து கூற விரும்புகின்றேன். மலையகத்திலே சிறு சிறு பிரச்சனைகளாம் போலீஸ் பதிவு ஏற்படுத்தி வழக்குகளை ஏற்படுத்தி அந்த மலையக இளைஞர்களுக்கு அவர்களை கைது செய்யும் வேலை திட்டங்களை சில பெருந்தோட்ட கம்பெனியுடைய உரிமையாளருக்கு போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் அங்கு அவர்களுக்கு வக்காலத்து வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த வக்காலத்து செயற்பாடுகளை நிறுத்தி மலையகத்தம் வந்து ஒரு சுதந்திரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அந்த மக்கள் கொலை செய்பவர்கள் அல்ல, ஆயுதம் ஏந்துபவர்கள் அல்ல, இந்த நாட்டை பிரித்து ஈழம் கேட்பவர்கள் அல்ல. ஆகவே அவ்வாறு செயற்பாடு தடுத்து நிறுத்துவதற்குத்தான் இந்த அவசர சட்டத்தை பயன்படுத்த வேண்டுமே தவிர எங்களுடைய மக்களுக்கு கிடைக்கிற வரப்பிரசாதத்தை தடுத்து நிறுத்துவதற்கோ புதிதாக ராணுவ மதத்தை அமைப்பதற்கோ நாங்கள் அவசர சட்டத்துக்கு வாக்களிக்க தயார் இல்லை என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.
நன்றி நன்றி நன்றி. ஒன்றபல்ல நிமால் லான்சா
கரு முழுசனோபன சபாபுத்துமினி ஜாதிக ஆரக்ஷா பிலிபந்தவ வேதகாத்ம அன்சியாக்கு இதில் சலக்கன அதிசி நீதி விவாதே பிலிபந்தவ அதாஸ் தெக்கியுண்ட லபியம் பிலிபந்த சத்துடு வேணவா விசேஷே மாம கனகாட்டு வேணவா மீராட்டே இதாமாத்ம வேதகாத் ஜாதிக ஆரக்ஷாட பலபான மே விஷய பிலிபந்தவ கதாக்கராத்தி ஆண்டு பக்ஷே விசிங் மே யோஜனா கினாப்பு கரு சபாநாயகத்துமா மே சபாவின ஆண்டு பக்ஷே சங்விதாயகத்துமான ஆரக்ஷக ராஜ்ய அமாத்தியதுமான மே இஸ்ரா புட்டுவல கிசிம கேபினட் அமைத்துவரேக் பவன்தான் நிலதாரி மாத்துரு இன்னும் அதுக்கு அத்துலே அபை அமைத்தியோரு கிசி கெனக் ராஜ்ய அமைத்தியோரு நியோஜிய அமைத்தியோரு மந்திரியோரு முழு ஆண்டு பக்ஷமே இக்க மந்திரி இத்துமா இன்னும் எத்துமா தான் கதா கரு சனத்த எத்துமாத்த எண்ட வலாக இன்னும் கதா இன்னும் எத்துமா இன்னும் எனிசா இத்தாமத் கனகாட்டுதாயக தத்துவம் மீ ரட்டடு உதாவிலா தீன் ජාතික ආරක්ෂාව පිළිබඳව තමුන්නාන්සලා පාස්කු ප්‍රහාරයෙන් පස්සේවත් මේ පිළිබඳව අවධානය යොමු කරන්නේ නැත්නම් රටේ ජනතාවට ඉතින් මම හිතන්නේ තමන්ගේ ආරක්ෂාව තමන් තමා බලා ගන්න වෙන්නේ. මොකද පාස්කු ප්‍රහාරය නිසා කතෝලික ජනතාව විශාල ප්‍රමාණයක් මිය ගියා. විශාල ප්‍රමාණයක් තුවාල ලැබුවා. ඒකේ මාස දෙක යන්න ඉස්සෙල්ලා මාස දෙක අවසාන වෙලා දවස් 4කින් ආණ්ඩු පක්ෂය කටයුතු කරන්නේ මේවනම් දෙයියන්ගේ පීඩයි තමයි මේ රටේ ජනතාවට. ඒ වගේ මම දැක්ක මේ ආණ්ඩු පක්ෂයේ මන්ත්‍රීවරු අද අදිසි නීතිය ගෙනල්ලා මොනවද කියන්නේ? අදිසි නීතියට අපි කැමති නැහැලු. අදිසි නීතිය නිසා ජනතාවට ඉරියර වෙනවලු. එවනම් මම ආනා මොන කෙංගෙඩියටද අදිසි නීතිය ආණ්ඩු පක්ෂෙන් ගේන්නේ? සභානායකතුමානේ යෝජනා කළේ. විපක්ෂය ආයෝජනා කළේ. මම දැක්ක මුස්ලිම් මන්ත්‍රීවරු සහ ආණ්ඩු පක්ෂයට සහයෝගය දෙන අය කිව්වා. මොකද්ද කිව්වේ? මේගොල්ලෝ කියනවා අදිසි නීතියට විරුද්ධයි. මේක අදිසි නීතිය ක්‍රියාත්මක කරන්න එක පාර්ශවයකට පමණයි. ත්‍රස්තවාදයේ අවසන් කියලා තියෙද්දි ත්‍රස්ත මේ අදිසි නීතිය ක්‍රියාත්මක කරන්න ඇයි කියලා අහනවා. ඉතින් අපි ආනෝ එනං ඇයි ගේන්නේ කියලා තමුන් ආන්සලගේ. ආණ්ඩුවෙන් ආනෝ ඇයි එනං අදිසි නීතිය ගේන්නේ? ත්‍රස්තවාදී සටන ඉවර නෑ තාම. ඊයේ අමුදාපත්තුමා කිව්වා මේ සමහර මන්ත්‍රීවරුන්ට ඕනේ මේක ඉවරයි කියලා වාල දාන්න. එහෙම වාල දාන්න බෑ. අද තමුන් ආන්සලා දන්නවා අද පාස්කු ප්‍රහාරේ සිදුවෙලා මාස දෙකක් අවසන් වෙලා තියෙනවා. අද උදේ මම පල්ලියට ගියාම අපේ පල්ලිය ගාව ඉඳපු ඒ කතෝලික ජනතාව මගෙන් ආනවා එමෙතුමා අපේ මියගියාට සාධාරණේ කරන්නේ නැහැ වගේ නේද කියලා. මං යම ඇයි ඔබතුමාලා එහෙම කියන්නේ කියලා. නෑ මේ වෙන සිද්ධි දාමයත් එක්ක ඒක අපිට පේනවා කිව්වා. කතෝලික ජනතාව අද උදේ මට මේ කියපු දේ. එනිසා ආණ්ඩුව විදියට කතෝලික ජනතාවට මේම සලකන්න එපා කියන එක මං ඉස්සල්ලාම කියන්න ඕනේ. අපේ මිනිස්සු මැරුණේ, අපේ මිනිස්සු තුවාල ලැබුවේ. අද ඇවිල්ලා මේ චීත්‍යයි සාරියයි ගැනයි සමහරට කතා කරනවා, මානව හිමිකම් ගැන, මැරුණ මිනිස්සු ගැන එක්කෙනෙක් කතා කරනවා ආණ්ඩු පක්ෂේ. මේ මාස දෙකම පළවෙනි දවසේ දෙවෙනි දවසේ කතා කළා. හැබැයි ඊට පස්සේ සාධාරණයක් කරන්න ඕනේ කියලා කතා කළාද? නැහැ, වෙනත් දේවල් කතා කරන්නේ. එනිසා අපේ දැඩි අකමැත්ත, දැඩි විරෝධය ආණ්ඩුවට ඉදිරිපත් කරන්න ඕනේ. ඒ වගේම පෞගිය මාස දෙකක කාලයකට වැඩිය නැවත අපි ඇරිලා බලන්න මොකද්ද වෙලා තියෙන්නේ කියලා. නැවත අපි ඇරිය බලද්දි මොකද්ද වෙලා තියෙන්නේ? මේ ආණ්ඩුව විසින් ඒ සිද්ධි දාමය වුණාම විවිධ යෝජනා ගෙනාවා. වන් කන්ට්‍රි වන් ලෝ කිව්වා. මද්‍රසා පාසල් තානම් කරන්න ඕනේ කිව්වා. ඇඳුම් ගැන විවිධ නීති ගෙනාවා. විවිධ දේවල් කතා කළා. හැබැයි අද වෙනතුරු එක දෙයක් මේ පාර්ලිමේන්තුවේ සම්මත කරන්න ඇවිල්ලා නැහැ. පාර්ලිමේන්තුව තුල ඒ කාර්යභාරය කරන්න නැහැ. හැබැයි සෙවනගල විකුණන්න, පළවත්ත විකුණන්න අනපනත් අදලා ගෙනල්ලා දුන්නා දායකමගේ මාත්‍යට කෝටි ගාණක් අම්ම කරගන්න. හැබැයි ඒකට තියෙන අදිසිය මැරුණු කතෝලික ජනතාව වෙනුවෙන් නැහැ කියන එක තමයි අපිට මේ සභාවේ කියන්න තියෙන්නේ. එනිසා අපි පෑදිලෙම කියනවා, මම ඊළඟට කියන්න පුළුවන් මට මම මේ අනාවැකියක් කියන්න මේ පාර්ලිමේන්තුවේ ඉතාමත් පෑදිලිව අනාවැකියක් කියන්නම්. පාර්ලිමේන්තුවෙන් පත් කළා තියෙනවා තේරින්කාරක සභාවක්. ඊයේ ජනාධිපතිතුමත් කිව්වා ඒක නාට්‍යයක්, ඒක රංග දක්වන්නේ අරලියගහ මන්දිරෙන් දක්වලා මේ ඇවිල්ලා ඒ මාධ්‍ය වලට පේන්න ඊළඟට රංග දක්වනවා. කෝ රියසල් කරලා ඉවරලා මෙතනට ඇවිල්ලා රංග දක්වනවා කිව්වා. මම පෑදිලිව මානවා දැන් තීන්දු කළා තියෙනවා ගරු අගමැතිතුමාව තේරින්කාරක සභාවට ගේන්න, තීන්දු කළා තියෙනවා ඉඩපො පොලිසිය ඇමතිවරුන්ව ගේන්න, තීන්දු කළා තියෙනවා සමහර චෝදනා එල්ලවුණු මුස්ලිම් ඇමතිවරුන්ව ගේන්න. මං ඉතාමත් පෑදිලිව කියනවා මේ තේරින්කාරක සභාවෙන් කවදාවත් අගමැතිතුමා වැඩිකාරයක් වෙන්නේ නැහැ. මේ තේරින්කාරක සභාවෙන් කවදාවත් පොලිසිය බාර ඇමතිතුමාලා වැඩිකාරයෝ වෙන්නේ නැහැ. මේ තේරින්කාරක සභාවෙන් චෝදනා එල්ලලා තියෙන කිසිම කෙනෙක් වැඩිකාරයක් වෙන්නේ නැහැ. එනිසා ජනාධිපතිතුමා කිව්ව කතාව හරි. අපිට පේනවා, අපිට ඉතාමත් පෑදිලිව පේනවා මේ තමන්ට වැදිලා තියෙන ඒ ලේ ටික, මැරුණු ජනතාවගේ ලේ, ඒ මඩ ටික ඕද ගන්න. අර අපි කුණු වැදුනම ඕද ගන්නේ සබන් සැම්පෝ දාලා. ඒ වගේ තමන්ගේ මඩ ටික, තමන්ගේ ඇඟේ තැවිරිච්ච ලේ ටික ඕද ගන්න තමයි තේරින්කාරක සභාවපත් කළ තියෙන්නේ. අර ඇඳුම් කුණු වුණාම අපි ෆින්සෝ දාලා ඕදන්නේ. ඒ වගේ ආණ්ඩු පක්ෂයේ උත්සාහ කරනවා ෆින්සෝ දාලා තමුන්ගේ කුණු ටික ඕද ගන්න. ඉතින් ඒ නිසා මං හිතනවා කතෝලික ජනතාව නෙමෙයි මේ රටේ කිසිම ජනතාව තමුන්නාන්සලා රවට්ටන්න හම්බෙන්නේ නැහැ. තමුන්නාන්සලා කුණු ටික ඕද ගනි. හැබැයි ජනතාවගේ තියෙන තමුන්නාන්සලා කෙරේ තියෙන කුණුවේ දෙවෙන්නේ නැහැ.
විනාශ කරන්න මේ රට ආගාදෙන් ආගාදයට දාන්න වැඩ කරපු සියලු දෙනාට එන ගන්න ඕනේ
ඔය ඇවිල්ලා කතා කරපු දේශකයෝ 2015 ට ඉස්සෙල්ලා මේ රට නැති කරලා තියෙන අද පාරක යන්න බෑ. අද මං ගියා උදේ කොලකැඳ බොන්න ගියාම කොලකැඳ විකුණන්න කියලා කියන මාත්‍යා මොකද වෙලා
තියෙන්නේ? Honorable member Watsa Painter Board.
මොකද්ද මේ රටේ ජාතික ආරක්ෂාව ගැන කතා කරන්නේ? කෝටි ගාණක් මේ පාර්ලිමේන්තුව දිනකට රැස් කරන්න වියදම් කරනවා.
ප්ලීස් කෝරම් බෙල්ල එක දාන්න.
ඉතින්
දැන් කතා කරමු.
අයියෝ Are you quorum theatre? Honorable member, do you speak?
Oh, the other than Tamil Nansa Garu Sabah to many Dakana, the parliament to
the border. What's the point of it?
Nioja Karaka Sabah to many Merate Hadisinitia Dirga Karaganima Memahote Janata Balapur Twin Avashatavak Raja Nioja Nekarana Quorum Belleka Nada Karata Passe. රාජ්‍ය නියෝජනය කරන මන්ත්‍රීවරු 3 දෙනා ඉන්නේ මේ වගේ කිසිම ඇමති
honorable member you speak
කරු සභාපතිතුමනි දැන් මේ පෑදලියම පේනවනේ මේ අද රටට ගිහිල්ලා තියෙන කල අද රටේ ජනතාව ඉච්ඡාබංගත්වයටපත් වෙලා ඒ නිසා අද මේ ආණ්ඩුව ගෙදර යන්නේ කවදද කියලා විශාල පිපාසකෙන් ජනතාව පෙළෙනවා මොකද මේ අද පාර්ලිමේන්තුවේ අද විපක්ෂයේ මන්ත්‍රීවරු නැත්තම් අදිසිනීති අතිවාදයේ කරගෙන යන්න බැරි තත්ත්වයකටපත් වෙලා තියෙනවා මේ ආණ්ඩුවට ඕන ගමන් නැහැ ආණ්ඩුවට ඕනේ හොරගම් කරන්න හොරගම් කරන එකේ ඉවරයක් නැහැ හැම එකක් මොකෙන්ද හොරගම් කරන්නේ නැත්තේ සියලු දේවල්ෙන් හොරගම් කරනවා අද කඩේකට ගියාම ජනතාව විශේෂයෙන් අද උදේ මම ගියා කොලකැඳ ටිකක් කොන්න ගියාම කොලකැඳ විකුණන්න කියලා මොනවා දාන්නේ අනේ ඇමතුමා කවදාද ඡන්දේ දෙන්නේ කියලා ඊළඟට අපි දකිනවා ඉස්සර දවල්ට කැම්පස්වල මිනිස්සු විකුණනවා සවසට වඩේ විකුණලා ජීවත් වෙන අය පාරවල් අයින දෙකේ විවිධ ස්වැන්ඩක් ගියා කරන අය අද මොකද ඒගොල්ලන්ට වෙලා තියෙන්නේ ඒගොල්ලන්ගේ ආර්ථිකය සම්පූර්ණ කඩාගෙන වැටිලා අද තමන්ගේ එදිනදා ජීවිත ජීවිකාව ගෙනිය ගන්න බැරුව තත්ත්වයකට පත් වෙලා තියෙනවා ඒ ඒ ඒ සියල්ලක් කළේ මේ ආණ්ඩුව තමන්ගේ ආර්ථික එක පැත්තකින් ජාතික ආරක්ෂාව පාවලා දීලා
මන්ත්‍රීතුමා විනාඩි දෙකක් තියෙනවා
අනිත් පැත්තෙන් ආර්ථිකය සම්පූර්ණ බිඳවට්ටලා අද ජනතාවට තමන්ගේ එදිනදා කටයුතු කරගන්න බැහැ දැන් සමහර මුස්ලිම් මන්ත්‍රීවරු මම දැක්කා ඒ තමන්ගේ අදිසි නීතියට විරුද්ධයි කියලා කතා කරනවා අද අපේ සියලුම ළමයි පාසල් ඇති චෙක් කරනවා තමන්ගේ පාසලේ කෑම පෙට්ටියක් එවන ඒගොල්ලන්ගේත් මානව හිමිකම් කඩ වෙලා තියෙනවා ඒ නිසා අපි පෑදලියම ආණ්ඩුවට කියන්නේ මේ පාස්කු ප්‍රහාරයෙන් පස්සේ මේ වෙච්ච සිද්ධි දාමය බලපුවාම ජනතාවව රට බලාපොරොත්තු වෙනේ කාර්යභාරයේ කිසි දෙයක් වෙලා නැහැ ආණ්ඩුව තමන්ගේ ඉදිරි ඡන්දෙදී තමන්ගේ ඡන්දය ජයග්‍රහණය කර ගැනීම සඳහා කටයුතු කරමින් යනවා අද බලන්න අද බැංකු ටික විකුණන්න හදනවා අනිත් පැත්තෙන් තමුන් නාන්සලා එදා මෙච්චර මේ පාස්කු ප්‍රහාර වෙලා මේ ප්‍රශ්න දෙද්දී දායකමගේ මහත්තයාට එදා සෙවණකලයි පළවත්තයි ලියලා දෙන්න පණක් ගෙනාවා. අද බැංකු ටික විකුණන්න හදනවා. මේ පුදුම ආණ්ඩුව තව මාස 4යි තියෙන්නේ. යන එක කොරා බිඳගෙන යනවා වගේ ඔක්කොම විකුණන්න යන්නේ. එනිසා ජනාධිපතිතුමත් අපි දැක්කා ඡන්ද ව්‍යාපාරය තුල කිව්වා මේ එක්සත්
ජාතිපක්ෂයේ
බැංකු ටික බේරගෙන ඉන්නේ බොහොම අමාරුවෙන්. එනිසා අපි කියනවා පෑදිලිව ආණ්ඩුවට ජනතාවගේ සම්පත් පෞද්ගලීකරණය කරන්න හදන්න එපා. අපි ජනතාව එක්ක තමුන්නාන්සලා ආයතන සියල්ලක් වට කරනවා කියලා. ඒකම අද අපි පෑදිලිම කියන්න ඕනේ. මාජන බැංකුවට අත තියන්න එපා. ලංකා බැංකුවට අත තියන්න එපා. ජාතික ඉදිරිගීමේ බැංකුවට අත තියන්න එපා. අත තිබ්බොත් තමුන්නාන්සලා විනාශය ළඟදී කියන එක අපි කියන්න ඕනේ. තමුන්නාන්සලාට මිනිස්සු ඊට පස්සේ මම හිතන්නේ ඉතිහාසයේ එක්සත් ජාතික පක්ෂය ගත්තු අඩුම ඡන්ද සංඛ්‍යාවට තමුන්නාන්සලා පත් කරනවා. ඒ නිසා ඒ කාර්යභාරය තමුන්නාන්සලා කරගන්න එපා. තමුන්නාන්සලා පරදිනවා. පරදින එක ජාම බේරගෙන අඩුම තමන්ගේ එක්සත් ජාතික පක්ෂය එදා ඉඳලා තිබ්බ ඡන්ද ටිකක්වත් ආරක්ෂා කරගන්න කියලා මතක් කරමින් පෑදිලිවම මේ බැංකු ටික විකුණනවාට අපේ විපක්ෂයේ විරෝධය විපක්ෂයේ අපේ අකමැත්ත ප්‍රකාශ කරමින් මන් යන්නේ නැහැ. ස්තුතියි.
බොහොම ස්තුතියි මාන්විමගේ එම් නසීර්. ඕඩර් ප්ලීස්. ඔනරබල් තාරක පාරසූරිය will take the chair.
කතා කරන්න මන්ත්‍රීතුමා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. සභිකේ තලමේ දාංග ගෞරව උපසභාපතිවරයා. இன்று இந்த சபையிலே அவசர கால சட்டத்தினுடைய பிரேரணையில் தனக்கும் பேச கிடைத்தமைக்கு இந்த சபைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த அரசு அவசர கால சட்டத்தை மீண்டும் ஒரு மாத காலத்தை நீடிக்க வேண்டும் என்று முன்வைத்த போதும் குறிப்பாக அண்மையில் நாட்டிலே எடுத்தேறிய பிரச்சனைகள் காரணமாக அவசர கால சட்டங்கள் போடப்பட்டு என்று இந்த நாட்டிலே எந்த அரசாங்கம் இருந்தாலும் அவசர கால சட்டம் என்பது கடந்த காலங்களிலே இந்த பாராளுமன்றத்தில் சில தீர்மானங்கள் எடுத்து அந்த சட்டத்தை அமுல்படுத்துகின்ற நிகழ்வு நடந்திருக்கின்றது. கடந்த காலத்தில் இந்த நாட்டிலே எடுத்தேறிய பயங்கரவாதங்கள் குறிப்பாக எல்டிடியினுடைய யுத்த காலத்திலே அவசர கால சட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டிருந்தது. அதற்கு பிற்பாடு அதற்கு முன்பு நாட்டிலே ஜேவிபியினுடைய காலகட்டத்தில் அவசர காலம் அமைந்திருக்கப்பட்டிருந்தது. இருந்தும் தற்போது அண்மையில் கத்தோலிக்க மக்களினுடைய இழப்பு சம்பந்தமாக ஒரு விடயங்களை எடுத்தபோது இந்த அவசர கால சட்டம் அமுலாக்கப்பட்டு தற்போது நாட்டிலே குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் இந்த அவசர கால சட்டத்தினூடாக அண்மையில் கல்முனையிலே அவசர கால சட்டம் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் எல்லா இடங்களிலும் உண்ணாவிரதம் இருக்கின்றதும் மக்களாக ஒன்று கூடி சில பிரச்சனைகளை உருவாக்குவதற்குரிய ஆயத்தங்களை செய்கின்ற போது இந்த அவசர கால சட்டம் எதற்காக இருக்கின்றது என்பதை நான் இந்த பாராளுமன்றத்தில் கேள்வியாக கேட்கின்றேன். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களும் நாட்டினுடைய பிரதமர் அவர்களும் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவசர கால சட்டத்தை அமுல்படுத்தி அந்த நாட்டினுடைய அந்த சட்ட விதிக்கிணங்க அந்த நாட்டிலே அந்த சட்டத்தை உள்ளெடுக்க செல்ல முடியாத ஒரு நிலைப்பாட்டில் கல்முனையில் உண்ணாவிரதம், மட்டக்களப்பிலே உண்ணாவிரதம், இலங்கையில் எல்லா பாகங்களிலும் இந்த சட்டத்தை மதிக்காமல் இந்த உண்ணாவிரதம் என்ற விடயத்தில் எதற்காக இந்த அவசர கால சட்டத்தை கொண்டு வருகின்றீர்கள் என்ற கேள்வி நான் இந்த இடத்தில் இருக்கின்றேன். அப்படித்தான் இருந்தாலும் அம்பாறையிலே அட்டாளச்சினை பாலமுனை அக்கறைப்பட்டு கல்முனை சாய்ந்தமர்ந்து போன்ற பிரதேசங்களிலே அப்பாவி மக்களுக்கு குற்றம் செய்யாதவர்களை, எதையும் பற்றி தெரியாதவர்களை இராணுவத்தில் இருக்கின்ற ஒரு சிலர்கள் அந்த மாணவ செல்வங்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் தெருவிலே வீதிகளிலே நிற்கின்றவர்களுக்கு அடிக்கின்ற அச்சுறுத்துகின்ற இவ்வாறான செயற்திட்டங்களை அந்த கல்முனை பிராந்தியத்திலே இராணுவத்தில் ஒரு சிலர்களால் இவ்வாறான செயற்திட்டங்கள் நடக்கின்றது. இதை வன்மையாக எந்த ஒரு தவறு செய்யாதவர்களுக்கும் இந்த இராணுவ பிரிவிலே ஒரு சிலர்கள் இவ்வாறான செயற்திட்டங்களை செய்கின்ற போது நாங்கள் ஒரு விடயங்களை எடுத்து பேசுவதற்கு முடியாத ஒரு நிலையில் இராணுவ முகாமிலே பொறுப்புதாரியாக இருக்கின்ற அவர்களோடு எடுத்து உரைத்திருந்த போதிலும் 2-3 நாட்களுக்கு முன்பு அவ்வாறான செயற்திட்டங்கள் நடந்தது. அக்கறைப்பட்டு போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்யப்பட்டும் அதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லாத ஒரு நிலையில் அதற்கு பிற்பாடு அக்கறைப்பட்டு போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடுகள் செய்த போதிலும் இதை அறிந்து அதற்கு அடுத்த ஆண்டு இந்த இராணுவ ஒரு சிலர்கள் எடுபடியாக இளம் இளைஞர்களுக்கு வீதிகளிலே இரவைகளிலே வந்து அடிக்கின்ற நிலைமை இன்று நாட்டிலே எடுத்துகின்றது. இவ்வாறு அவசர கால சட்டத்தை நாங்கள் நீடித்து செய்து அவர்களுக்கு அந்த அதிகாரங்களை கொடுக்கின்ற போது வெறுமன சும்மா இருக்கின்றவர்கள் எந்த ஒரு அநியாயமும் செய்யாதவர்களுக்கு இவ்வாறான செயற்திட்டங்களை செய்வதென்றால் மிகவும் கவலைக்குரிய விடயமாக நான் இந்த இடத்திலே பார்க்கின்றேன். அது மட்டுமல்லாமல் கடந்த அவசர கால சட்டங்கள் இந்த பாராளுமன்றத்திலே அமுல்படுத்தப்பட்ட போது நாட்டிலே அவசர கால சட்டங்கள் செய்து அதனுடைய நடைமுறைகள் ஒரு விதமாக நல்லபடியாக செயற்பட்டிருந்தது. எடுத்தது இன்று வெறுமன ஏதோ ஒரு முஸ்லிம் ஜஹரான் என்கின்ற நபர் இந்த விடயத்தை செய்து இந்த அப்பாவி முஸ்லிம்களை, அப்பாவி மக்களை ஒரு துன்புறுத்தி அவருக்கு சட்ட நடவடிக்கைகளும் குற்றம் செய்யாதவர்களை சட்டத்திலே கொண்டு வைத்து இந்த தடுக்கும் காவல்களிலே ரிமாண்டிலே வைத்து கால எல்லைகள் இல்லாத ஒரு நிலையில் அவர்களை சிறையிலே அடைத்திருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது அரசு தரப்பிலே இருந்து இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு பக்கவலமாக இருக்கின்ற போது இதை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லையா என்ற ஒரு கேள்வி என்று மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. இந்த இடத்திலே மிகவும் அவசரமாக இந்த பாராளுமன்றத்திலே இந்த உயர் சபை அந்த இராணுவ முகாமிலே இருக்கின்ற பெரியவர்களோடு தொடர்பு கொண்டு இவ்வாறான செயற்திட்டங்களை உடனடியாக நிப்பாட்ட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த இடத்திலே நான் மிகவும் பணிவோடு கூறிக்கொள்கின்றேன். இந்த எதிர்க்கட்சியில் இருக்கின்ற ஒரு உறுப்பினர்கள் ஒரு சில விடயங்களை பேசுகின்ற போது அது நியாயமாகத்தான் இருக்கின்றது. இந்த அரசிலே இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் இருந்து இந்த இராணுவ பிரிவத்திலே இருக்கின்ற ஒரு சிலர்கள் செய்கின்ற அநியாயங்கள் எங்களுடைய மனதை, உள்ளங்களை நோகடித்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
தேங்க்யூ கரு. ஆனந்த அலுதுகமுகே மந்திரி துமா ஒத்துமாட்டு வினாடி ஹதாத்தி பெறும்
உலாசனை கரு சபாபத்துமணி அதை தாம வெதகத் மேராட்டே அதிசினித்திய பிலிபந்தமே விவாதிதி மங்கிதன்னே ஆண்டு பக்ஷே மந்திரிவருங்க ஹசரேமதியா பலப்பம் மங்கிதன்னே வெண்ணதியா குவெண்டாரலா பாடுவே ඉන්න තමයි ආණ්ඩු පක්ෂය මං හිතන්නේ හිතාගෙන ඉන්නේ. අපි තමයි අද මේ වැදගත් සභාවේ ඝනපූර්ණයේ රකින්නේ. මම දැක්කා මීට මොහොතකට නිමල් ලංසා ගරු මන්ත්‍රීතුමා කතා කරන අවස්ථාවේදී ඝනපූර්ණයේ නැති වෙන අවස්ථාවේදී දිනේෂ් කුණවර්ධන මැතිතුමා අපි සිළු දෙනාට පුද්ගලිකව කතා කරලා මේ සභාවේ ඝනපූර්ණයේ රැකීම සඳහා එතුමා කටයුතු කරා. දැන් මේ පාර්ලිමේන්තුව දිහා බලපුවහම ජනතාවගේ බදු මුදල් වලින් යැපෙන වරප්‍රසාද ලබන මේ සීලු පහසුකම් මෙහි සලසලා තියද්දී අඩු ගානේ බේත් එක හරි පාර්ලිමේන්තුවෙන් පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ට ලබා දෙන අවස්ථාවේදී මේ අවස්ථාවේදීත් එන්නේ පාර්ලිමේන්තුවේ ආණ්ඩු පක්ෂයේ මන්ත්‍රීවරු තුන්දෙනා. ඉතාම කනගාටුදායක අවස්ථාවක්. මං යෝජනා කරනවා ගරු සභාපතිතුමනි මේ ආණ්ඩුවට යන්න බෑ ගරු සභාපතිතුමනි. ජනතාවගේ අප්‍රසාදයෙන් අප්‍රසාදයට පත් වෙලා මේ රටේ මිනිස්සුන්ට අද කන්ට නැතුව ළමයි පාසල් යවන්න තී ගෙවල් තියෙනවා. ළමයි කලන්ත දාලා වැටෙන පාසලට ගියාම ඉතාම අමාරු තත්වකින් ළමයි ජීවත් වෙන්නේ. හැබැයි මේ ඉන්න මන්ත්‍රීවරුන්ට ඒ අබමල් රේණුවක ඒ ගැන කිසි සැකසංකාවක් ඇත්තේ නැහැ. මොකද තමන්ට ඒ පරිසරයේ ගොඩනැගිලා තියෙන තවත් මොනවා හරි කරගන්න පුළුවන් නම් ඒ දේ පුළුවන්ද කියලා බලනවා මිසක්කා. අර ලිමල් ලංසා මට ඉස්සර කතා කරපු ගරු මන්ත්‍රීතුමා කිව්වා වගේ මේ එනගෙඩි පාත් වෙලා තියෙන අවස්ථාවේ මේ රටේ ආර්ථිකය කඩාවැටලා කුෂිකර්ම ශේෂ්ත්‍රය කඩාවැටිලා අපනයන කුෂිකර්ම භෝග අද මිලියට ගන්නති අවස්ථාවකට පත් වෙලා තියද්දී විවිධ බොරු ප්‍රෝඩා කරමින් මේ ආණ්ඩු ඉස්සරහට යන්න බලනවා. එදා මම දැක්කා මුළු දවසම දයාගමකට සෙවනගල ෆැක්ටරිය දෙන විවාදී මේ රට ගිනි ජාලාවකට පත් වෙලා අද කතෝලික ජනතාව එහෙම මැරිලා මෙහෙන් ආරෝග්‍ය ශාලාවල අනිත් අය ඉත ආර්ථික අපහසුකම් මැද්දේ මෙවැනි අවස්ථාවක විශේෂයෙන්ම මේ රටේ ආරක්ෂාව පිළිබඳ මේ වැදගත් විවාදෙදී ආණ්ඩු පක්ෂයට උමනාවක් නැ ඝනපූර්ණ රැකගෙන ඒ අවස්ථාව සලසලා දෙන්න. මේක තමයි රටේ ඇති වෙලා තියෙන ඇත්තම තත්ත්වය ගරු සභාපතිතුමනි. ජනතාව කියන්නේ මැතිවරණයක් තියන්න කියලා. දැන් පළාත් සභා මැතිවරණ හෙට තියන්න පුළුවන්. හැබැයි තියන්නේ මොකද එක්සත් ජාතික පක්ෂයේ ආණ්ඩු පක්ෂය දන්නවා කොතනින්ද කෙලවර වෙන්නේ කියලා. දැන් ජනාධිපත්‍යම එකක් කියනවා අගමැතිතුම එකක් කියනවා මේක අදයි නෙවෙයි මේ ආණ්ඩු පත් වුණ දවසේ ඉඳලා මේ දෙන්න ගොණයි මීහරකයි වගේ දෙපැත්තට ගියේ. මේකයි ඇත්ත කතාව. දෙන්න එකට වාඩි වෙලා මේ රටේ ජනතාව වෙනුවෙන් ප්‍රශ්න කතා කරපු අවස්ථාවක් අපි දැකලා ඇත්තේ නැහැ. ඒ නිසා අපිට තේරුණා ඔය ගිලින නැවේ ඉන්නවට වැඩිය හොඳයි අනිත් පැත්තට පැනලා විපක්ෂේ ඉඳලා මොන වේදනාව හරි විඳින්න අපි විපක්ෂයට එකතු වුණේ ඒකයි. මේකයි ඇත්ත කතාව. ඔය ඉන්න මන්ත්‍රීවරු දන්නවා ඊළඟ මැතිවරණයට ගියාම ඡන්දේ ජයග්‍රහණය කරන්න බෑ. නැත්තම් ගෙදර යන්න වෙනවා. නැත්තම් නොමිනේෂන් නැති වෙයි. මොනවා හරි දෙයක් නැති වෙයි. ඒ ලබාගෙන මේ පරමාර්ථය මිසක්කා ජනතාවගෙන හිතලා කිසි කෙනෙක් මේ මන්ත්‍රීවරු කටයුතු කරන්නේ නැහැ නම් මේ වැදගත්ම අවස්ථාව මට අද අසිරිපෙක් තත්ත්වයක් තියෙනවා. මම ආරෝග්‍ය ශාලාවෙ ඉන්නුනේ. හැබැයි ජනතාව වෙනුවෙන් අපි ඒක පැත්තකට දාලා අද පාර්ලිමේන්තුව ඇවිල්ලා වචනයක් හරි කතා කරලා මේකට සහයෝග දැක්වීම සඳහා අපි ඌමනාවෙන් කටයුතු කරනවා. හැබැයි ආණ්ඩු පක්ෂයේ මන්ත්‍රීවරු ලෙඩ නැතුව ගිහිල්ලා ආරෝග්‍ය ශාලාවෙ නතරනවා සමහර පනත් ගෙන ආපු අවස්ථාවලදී. අපි දැක්කා ඒක මීට පෙරත් දැක්කා. ඉදිරියේදී ඊට වැඩිය සිද්ධ වෙනවා. මොනහරි වැදගත් පනතක් ගැන අපව මොකද එක්සත් ජාතික පක්ෂයට මේ පාවෙලා තියෙන්නේ මේ ආණ්ඩුව. මොකද එතුමා සමහ හර්ධ සාක්ෂියට එකඟව වැඩ කරන මන්ත්‍රීවරු පිරිසක් ඉන්නවා. මම හිතන්නේ කාවින්ද ජයවර්ධන ඉතා තරුණ මන්ත්‍රීවරයෙක්. එතුමාගේ බොහොම අදහස් කෙලින් ඍජුව කරයි කියන විශ්වාසය අපිට තියෙනවා. එතුමා මේ වෙනකල් ඒ කටයුත්තේ ඉන්නවා. ඒත් තවත් පාර්ලිමේන්තුවේ අද මේ පුටුවේ රැඳිලා ඉන්නවා. අපි අගය කරනවා ඒ අවස්ථාව. ඒ වගේම මම හිතන්නේ කතෝලික ජනතාව නියෝජන කරන තමුන්නාන්සලට කතෝලික ජනතාවගෙන් ගැලවීමක් නැහැ. තමුන්නාන්සල හර්ධ සාක්ෂියට එකඟ වෙයි තීන්දුව ගත්තේ නැත්තම් තමුන්නාන්සලට ගැලවීමක් නැත්තම් තමුන්නාන්සලට ඒ හදවත දෙකඟ තීන්දුව ගත්තොත් ආපුවා පාර්ලිමේන්තුවේ වාඩි වෙන්න පුළුවන් වෙයි. නැත්තම් තමුන්නාන්සලට ගෙදර යන්න අවසර දෙනවා කතෝලික ජනතාව. ඒ නිසා ඒක තමයි තමුන්නාන්සල මෙතෙන්ද රැඳිලා ඉන්නේ. තමුන්නාන්සලයි කෙලින් කතා කරන්නේ.
තව විනාඩි දෙකක් තියෙනවා ගරු මන්ත්‍රීතුමා.
හොඳයි ගරු සභාපතිතුමනි, මේකයි රටේ ඇත්ත තත්ත්වය. ඒක නිසා ගරු සභාපතිතුමනි මම දැක්කා අකිල විරාජ් අමාත්‍යතුමා ඊයේ මාධ්‍ය තුලින් කියනවා තමන්ගේ ෆොටෝ එක පෙළපොත් වලට දාන්න කියලා. තමන් කිව්වේ නැල්ලු ඒක දැම්මත් වැරදක් නැල්ලු முதல ஆண்டுவை அண்ணத்த கௌது நிலதாரி கிவலு மேக கிசி முதல கண்ட மம்மேக்கு தாண்டது கீழ நிலதாரி என்று ஊமனாவத்தி நதுபி அமைத்து வரைய போட்டோ வைக்க தாளா அமைத்து வரையா உசாண்டு மே ஹதர பீரி கதா மே மினிஸ்டர் கண்டனத்துவ பாசல் அண்ட நத்துவ லமாய் துக்கி தினா ஏக போட்டோ வைக்க தாக்கண்ட மொன நிலதாரிய மார்க்கியம் ஹரி மே வெடி கரகண்ட தமாய் லாசி மே அகில விராஜ் அமைத்து வரைய ஹபை ஓய் மொனவா கேராத் ரஸ்ஸா துண்ணா ரஸ்ஸா ஹத்தர தஹத் துண்ணா அப்பே ஆசனே மம எக்ஸாத் ஜாதிக பக்தே மந்திரிவரே மம ஆசனே தினாகின பார்லிமேந்துட ஆவே ரஸ்ஸா தாஹத்ரத் துண்ணா அனுருத்து குமார் வித்யாலயட சேனாதிகாரி ஜாதிக பாசல்ட தாஹத்ரை மட எக்கக்க துண்ண நாலு பிட்டி ஆசன எக்கக்கவத் ந இன்னி ஒக்கம குளியா பிட்டி மினிசு கோ பலத் பாலன மதி வரது குஜீத வேல பரதுன குளியா பிட்டி எனிசா ஒய் போட்டோ எக்க தாகின ஒய் ஹொம்ப தாகின அகில விராஜ்த மேக நகிடின்ட ஹம்பென்ன கவதாவத் ரணில் எக்க ஒய் தீக கேவட ஜனதாவைக்க ஒய் தீக கண்ட ஆய அத்தியாபன அமைத்தி வரட்ட ஹம்பென்ன ஏக பிரதிபல துண்ணா பகுகி பலத் பாலன மதி வரணி ஏக நிசா கரசபாபத்துமணி மேரட்டி சீலு ஜனதா ஜனதாவட்ட மே பாலன கிரமிய பிலிமது மகா தடி பிலிகுலக்தின் அது தேரின் காரக சபாவாக தாகன மொன பிசுவத்தமே கெளின் மே வெதகத் மே வெதகத் காலே அர பார்லிமேந்துவே ஆய் பார்லிமேந்துட எண்ட பெரி மகாஜனதா பிரதிஷேபகர உபரிசத்தமை எத்தனை இன்னு சரத் பொன்சேகா இன்னும் ஜனாதிபதி மத்திவரன்ட தெம்மா தாரா தினாகண்ட பெருனா எத்துமா தனியம் இல்ல தந்த விசியாட தாய் முழு லங்காவே நோனாய் பரம்பராவை ஒக்கோட்டோம தந்த விசியாட தாய் தந்த விசியாட தாய் பலஸ்தபாவட அண்ட புலந்த எக்கூட்ட மேயாத மே ஆப்பாவு கேண்டே அப்பே வெல்கர் மந்திரி துமாத் கொஹேதோ லனுவக் காலா பசங்கில மம தக்கா எத்துமா கேண்ட ஹோந்தாய் கேல மேக ரேட்ட ஹீனியப்ப நிச்சம உதேக மாத்தியட்டு கேனோ சமார மாத்தியத்தின் தாகண்ட கக்ன மே குலப்பு கரட்ட மெவ்வாதானோ மீட்டு வெடிய வெதகத்தோல் மீ ரட்டை சித்த
வேணும்
கரசபாபத்து புதுவா ரத்து எலி பத்து கர்மட்ட தப்பரியாத கரசபாபத்து மணி மேக்கை மே அத்த தத்து எனிசா சமஹர அஹண்டோன பிரசனவே எதன அஹண்ணி மம தக்கா யுதாமுதா பெத்துமா கென்னலா யுதாமுதா பெத்துமா எத்துமாக புத்தியலிக ஜீவித எனவை எத்துமா ஆரக்ஷாவீம ஏவகேம மீ ரட்டை புத்தியான்ச கென்ன தொருத்துவர ஆரக்ஷாவீம இவ்வகை ஆரக்ஷாக்கு பாவ ரகசிகத பாவே ரெக்க துதாமுதா பெத்து மத்து பேரணும் அப்பித் பேரணும் என்னசா மம தக்க மாத்தியட மே மே பே மே அகமத்துவ மெத்தனி இதுல கிவா முழு மாத்தியருமே ஓபன் கரல தீர்ண கீழ விவருத்த கரல தீர்ண கீழ இது ஒரு போலீஸ் பெத்துமாய் கதா விவருத்தாய் அனித்தாய் கதா ஒக்கம் விவருத்தாய் யுதாமுதா பெத்துமா கதா கரண்ட எல்லியோட அண்டோன் மேக் நியோஜ கதாநாயக துமே கிண்ணா மம சந்த தில தும எத்தும பாத் கரண்ட எத்தும தர கொங்கரத்தர கரகாலா மெத்தன
இல்லம்
மங்குலகட்ட கரகாலா நவத்து நகர் சபாபத்து எனிசா மே ஒக்கம சித்த வெண்ணே மே ரட்டே ஜனதாவகே ஹிதசுவ பினிச நொவை கீனக ஓம் பேதிலுவ கீனா எனிசா ஏ கனகாட்டுவட தமை அது எக்ஸா ஜாதிக பக்தே மந்திரிவரு தமங்க புட்டுவே வாடி வேலா மிக கனபூர்ணி ரகிண்ட அவே மே இத்திஹாசகதவன அவஸ்தாவக் விபக்சே தமாய் அமாரோ தின விபக்சே தமாய் மேரட்டே பாலனே கரன விபக்ச தமாய் மே ஆண்டுவ கெனியன் விபக்ச தமாய் மே பல சமத்த கருகிரீமட்ட மே கனபூர்ணி ஹரி ரககேன மே கட்டவுத்து சித்த கரன்ன கீனே கர சபாபத்து மாட கீமிங் கா வேலாவது உன்னட ஸ்துதி கர சபாபத்து
கரு கவிந்த ஜெயவர்தன மந்த சமாவெந்த ப்ளீஸ் கோ அஹெட்
விவாதேதி ஆண்டு பட்சிய விபக்ஷ யாத்திரை கதாவை திப்ப பட்சநாயக ரஸ்வி மீதி கனபூர்ணி இல்லண்ட மேக ஹதிசி நீத்திய மேக விருத்தவ சந்த பாவிச்சு கரண்டே கீழ எகதாவை மேக ரட்ட வினிமயம் கர விவாதியா கோரம் இல்ல பிரச்சனை கரண்ட விவாதியா நெவே இது கனபூர்ணி இல்லண்டே கீழ எகதாவை திப்ப விருத்தவ சந்தைய பாவிச்சு கரண்டே கீழ எகதாவை திப்ப
சபாபத்துமணி மம அப்பி தன்ன விதிட்ட நாங்க பார்லிமெண்ட் கனியாண்ட கணபூர்ணி தீண்டன கணபூர்ணி இல்ல பக்த நாயக்கு தீந்து பார்லிமெண்ட் கணபூர்ணி அவசியம் வாங்கி தானே.